வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பசுமை கூடாரத்தில் தட்பவெப்ப நிலையை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பவானி சாகரில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் வள்ளியம்மை அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம், வாருங்கள்.
விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் ஆ வள்ளியம்மை, உதவி பேராசிரியர், மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு துறை, வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானி சாகரில் நான் பணிபுரிகின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, பசுமை கூடாரத்தில் எவ்வாறு தட்பவெப்ப நிலைகளை கட்டுப்படுத்தலாம், அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். பொதுவாக சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் பூமியின் மீது விழும்போது அவற்றிலிருந்து சில கதிர்கள் திருப்பி எதிரொலிக்கப்படுகின்றது. மீதமுள்ள கதிர்கள் நம் புவிப்பரப்பை சூடாக்குகின்றது. இந்த சூடான பரப்பானது வெப்பமாக மாற்றி திருப்பி அனுப்பப்படுகின்றது. அவ்வாறு அனுப்பப்படுகின்ற வெப்பமானது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மற்றும் இதர வாயுக்களினால் உறிஞ்சப்பட்டு வாயுமண்டலத்தை சூடாக்கி எல்லா திசைகளிலும் பரப்புகின்றது. இவ்வாறு உருவாக்கிய வெப்பம் தாவரங்கள் வளர ஏதுவாக உள்ளது. இது பொதுவான சூரியனிலிருந்து வரும் கதிர்களை பற்றிய ஒரு குறிப்பு. இந்த பசுமை கூடாரத்தில் முக்கியமான தட்பவெப்ப நிலையின் காரணிகள் என்று பார்த்தால் அவை சூரிய ஒளி, வெப்பம், ஈரப்பதம், காற்று மற்றும் மழையாகும். இந்த தட்பவெப்ப நிலையை நாம் கட்டுப்படுத்துவதன் மூலம் என்னென்ன பயன்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்க்கலாம். இந்த தட்பவெப்ப நிலையை கட்டுப்படுத்துவதனால் அதிக விளைச்சல் ஏற்படுகின்றது, உற்பத்தியும் தரமானதாக இருக்கின்றது, நம் திட்டமிட்ட காலகட்டத்தில் நம்மால் அறுவடை செய்ய முடியும், திடீர் சூழ்நிலை மாற்றங்களை தவிர்க்க முடியும் மற்றும் குறைந்த பூச்சிக்கொல்லி மற்றும் பாதுகாப்பான சுற்றுப்புறமும் ஏற்படும், தாவரங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை ஏற்படும், அதே போல் மனித திறன் மேம்பாடும் குறைவான அளவாக இருந்தால் போதும். மேலும் மற்ற என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்று பார்த்தால், தாவர வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் இந்த தட்பவெப்ப நிலையை நாம் பசுமை கூடாரத்தில் கட்டுப்படுத்துவதால் தாவர வளர்ச்சிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும், சீரான தட்பவெப்ப நிலை ஏற்படும், அதனால் செல் வளர்ச்சி விகிதமும் வேகமாக இருக்கும். செல் பிரிவு மற்றும் செல் வளர்ச்சி போன்ற செயல்கள் வெப்பநிலையை பொறுத்துதான் பொதுவாக மாறுபடும். அடுத்த தட்பவெப்ப நிலை என்று பார்த்தால் முக்கியமான ஒளிச்சேர்க்கை. புவியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒளிச்சேர்க்கையை சார்ந்தே உள்ளன. பச்சை தாவரங்கள் அனைத்தும் தனக்கு தேவையான உணவை தாமே இந்த ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரித்துக் கொள்கின்றன. கரியமிள வாயு மற்றும் நீரை குளுக்கோஸாக மாற்றுவதற்கு தேவையான சக்தியை சூரிய ஒளி அளிக்கின்றது. வெப்பநிலை, சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் போன்ற காரணிகள் இந்த ஒளிச்சேர்க்கையை கட்டுப்படுத்துகின்றன. மிக குறைந்த அளவில் சூரிய ஒளியை அதிகரிக்கும் போது ஒளிச்சேர்க்கையின் விகிதமானது மிகவும் அதிகமாக உள்ளது. ஒளிச்சேர்க்கை வினையானது 5 டிகிரி குறைவாக உள்ள பொழுது முற்றிலுமாக நின்று விடுகின்றது. ஒளிச்சேர்க்கை வினை எந்த விதமான வெப்பநிலையில் அதிகமாக இருக்கின்றது என்று பார்த்தால், 18 முதல் 20 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் ஒளிச்சேர்க்கையின் வினை மிகவும் வேகமாக இருக்கின்றது. 18 முதல் 20 டிகிரி சென்டிகிரேடுக்கு அதிகம் வெப்பநிலை உள்ள போது ஒளிச்சேர்க்கையின் வேகம் அதிகமாகுவதில்லை. எனவே நம்ம தட்பவெப்பத்தில் ஒளிச்சேர்க்கை வினை 18 முதல் 20 சென்டிகிரேட் டெம்பரேச்சரில் நாம் பொதுவாக அதை வைத்திருக்க வேண்டும். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை 35 முதல் 40 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உள்ள போது முற்றிலுமாக குறைந்து விடுகின்றது. அதே போல் காற்று மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு விகிதம் 300 முதல் 400 BPM குறைவான ஒளிச்சேர்க்கையில் குறைகிறது. 700 BPM கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கையில் வேகம் அதிகமாக இருக்கும். அடுத்து சுவாசித்தல். 5 டிகிரி குறைவான வெப்பநிலையில் இந்த தாவரங்களின் சுவாசித்தலின் வேகம் குறைகின்றது. 5 முதல் 35 டிகிரி தட்பவெப்பநிலை உள்ள பொழுது இந்த சுவாசத்தலின் வேகம் அதிகரிக்கின்றது. அதே போல் இந்த சுவாச மாற்றத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று பார்த்தால், தாவரங்களின் வெப்பநிலை சீர்படுத்தப்படுகின்றது, இலைதுவாரம் மூடுவதும் திறப்பதும் ஒளிச்சேர்க்கையும் சுவாசத்தையும் மாற்றுகின்றது, வேர்களின் தண்ணீர்கள் மற்றும் உரங்கள் உறிஞ்சுவது சுவாச மாற்றத்திற்கு ஏற்றவாறு மாறுபடுகின்றது, உணவு மற்றும் நீர் இடம் மாறுகின்றது. ஸோ எந்தெந்த தட்பவெப்ப நிலையை நாம் கட்டுப்படுத்த முடியும், அதனுடைய இயல்புகள் என்ன என்று பார்த்தால் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் கதிர்வீச்சு, வெப்பநிலை, கார்பன் டை ஆக்சைடு, ஈரப்பதம் மற்றும் காற்றோட்டம், இதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கதிர்வீச்சு என்று எடுத்துக்கொண்டால், பொதுவாக சூரிய கதிர்வீச்சில் குறைந்த மின்சார்ந்த அலைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் 300 முதல் 3000 நானோமீட்டர் வகையை சார்ந்தது. இவற்றில் புற ஊதா கதிர்வீச்சு வந்து 300 இருந்து 400 நானோமீட்டர் வகையை சார்ந்தது. தெளிவான ஒளி கதிர்வீச்சு என்று சொல்லுவோம், அவை கண்ணுக்கு தெரியக்கூடியது, இவை 400 முதல் 700 நானோமீட்டர் வகையை சார்ந்தது. அகசிவப்பு கதிர்கள் IR ரேஸ் என்று சொல்லுவோம், இவை 700 இருந்து 3000 நானோமீட்டர் வகையை சேர்ந்தது. புற ஊதா கதிர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இவை பொதுவாக உயிரினங்களுக்கு ஆபத்தான வகையான கதிர்கள் ஆகும். புற ஊதா கதிர்கள் 280 நானோமீட்டருக்கு குறைவாக உள்ள கதிர்கள் ஓசோன் மண்டலத்தால் உறிஞ்சப்படுகின்றது. 280 இருந்து 320 நானோமீட்டர் வகை உள்ள கதிர்கள் தாவரங்களுக்கு பொதுவாக ஏற்ற கதிர்களாகும். 320 இருந்து 400 நானோமீட்டர் உள்ள கதிர்களினால் தாவரங்களின் வளர்ச்சி குண்டுவிடுகின்றது. அதனால் இந்த பசுமை குழிகளில் உள்ள யூவி இந்த பிளாஸ்டிக் தால் இப்புற ஊதா கதிர்களை 320 இருந்து 400 நானோமீட்டர் உள்ள கதிர்களை உள்ளே அனுமதிக்குவது இல்லை. கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி 400 இருந்து 700 நானோமீட்டர் பொதுவாக ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கதிர்களாகும். கார்பன் டை ஆக்சைடு என்று எடுத்துக்கொண்டால் திறந்த வாயு மன்றத்தில் அதாவது 350 BPM கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. பசுமை குடிநீரில் இந்த கார்பன் டை ஆக்சைடு சேமிக்கப்பட்டு 1000 BPM ஆக உள்ளது. எனவே சாதகமான வெப்ப மாற்றம் சூரிய ஒளியில் இந்த ஒளிச்சேர்க்கையை இந்த பசுமை குழிகளில் அதிகரிக்கின்றது. பசுமை குழிகளில் காற்றோட்டம் உள்ள போது ஈரப்பதம் குறைகின்றது. பொதுவாக நீர் என்று எடுத்துக்கொண்டால் 1% ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படுகின்றது. அவற்றில் 10% தாவரம் பயன்படுத்திக் கொள்கின்றது, 90% பகிர்மானம் மற்றும் சுவாச மாற்றம் செய்கின்றது. காற்றோட்டம் என்று எடுத்துக்கொண்டால் 60 முதல் 70% பசுமை குழிகளில் இந்த காற்றோட்டம் இருக்க வேண்டும். 20% பசுமை குடிலின் பரப்பு காற்றோட்டமாக இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது பொதுவாக சில பயிர்களுக்கேற்ப தட்பவெப்பநிலையை பற்றி பார்க்கலாம். அதாவது பசுமை குடிலில் அல்லது வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கான தட்பவெப்பநிலைகள். பொதுவாக இப்போ கார்னேஷியன் இந்த பயிர் பொதுவாக நாம் பசுமை குடிலில் வளைப்போம். இதற்கு பகல் வெப்பநிலை 16 இருந்து 20 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுகின்றது. இரவு வெப்பநிலை 10 இருந்து 12 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் என்று எடுத்துக்கொண்டால் 60 இருந்து 65% தேவைப்படுகின்றது. பொதுவாக இந்த பூ தொட்டி மலர்கள் பாட்டில் இருக்கக்கூடிய தொட்டி மலர்களுக்கெல்லாம் பகல் வெப்பநிலை என்று எடுத்துக்கொண்டால் 23 இருந்து 26%, இரவு வெப்பநிலை என்று எடுத்துக்கொண்டால் 16.5 இருந்து 18 செல்சியஸ். பகல் வெப்பநிலையும் செல்சியஸ், இரவு வெப்பநிலையும் செல்சியஸ் என்ற அளவில். அதே போல் ஈரப்பதம் என்று எடுத்துக்கொண்டால் 60 இருந்து 65% தேவைப்படுகிறது. அலங்கார செடிகளுக்கு பகல் வெப்பநிலை 24 இருந்து 30 டிகிரி செல்சியஸ் ஆகும், இரவு வெப்பநிலை 18 இருந்து 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், ஈரப்பதம் 75 இருந்து 80% தேவைப்படுகின்றது. இதேபோல் ஒவ்வொரு பயிர் வகைகளுக்கும் கணக்கிடப்பட்டுள்ளது, எவ்வாறு பகல் வெப்பநிலை வேண்டும், எவ்வாறு இரவு வெப்பநிலை வேண்டும், ஈரப்பதம் வேண்டும். அதாவது ஜெர்பரா, ஆர்கிட்டி, காந்தூரியம், ரோஜா மற்றும் தக்காளி, வெள்ளரி, குடமிளகாய் போன்ற பயிர்களுக்கு கணக்கிடப்பட்டுள்ளது. நாம் இந்த தட்பவெப்பநிலையை கட்டுப்படுத்தல் என்று பார்த்தால் காற்றோட்டத்தை கட்டுப்படுத்தலாம், நிழல் வளைக்கை கட்டுப்படுத்தலாம், இயற்கையாக குளிர் மற்றும் மண் மற்றும் தாவரத்தை கட்டுப்படுத்த முடியும். இயற்கை குளிர் மற்றும் செயற்கை குளிர், இயற்கை குளிரை மண் மற்றும் தாவரம் வழியாகவும், செயற்கை குளிரை பனித்துளி கூரை தெளிப்பான் வழியாகவும் நாம் கட்டுப்படுத்தலாம். பொதுவாக காற்றோட்டம் எடுத்துக்கொண்டால் இந்த பசுமை குளிரில் வெப்பமான காற்றை வெளியேற்றிவிட்டு குளிரான காற்றை உள்ளே உறிஞ்சுகின்றது. அதாவது இயற்கை முறைக்கு காற்றோட்டமும் செயற்கை காற்றோட்டம் என்பது வெளியிருக்கும் மின்விசிறி மூலமாக நாம் இந்த குளிலுக்கு குடிக்கின்றோம். அடுத்து நிழல் வலை என்று எடுத்துக்கொண்டால் கூரையின் மேல் வெளிக்க வேண்டும், உள்துறை கூரைக்கு கீழ் அமைப்பதாகும். இந்த செயற்கை குளிர் எப்படி ஏற்படுகின்றது என்றால் நடவாதையை சரிப்படுத்துவதன் மூலமும் மற்றும் ஈரப்படுத்துவதன் மூலமும். பனித்துளி தாவரங்களின் வயதுக்கேற்றவாறு தினமும் 5 முதல் 10 நிமிடங்களுக்கு பயன்படுத்துவதன் மூலமாக இம்முறையில் 4 முதல் 5 டிகிரி சென்டிகிரேட் வெளியில் உள்ள வெப்பத்தை விட உள்ளே நாம் குறைக்க முடியும். கூரையின் மேல் நாம் தெளிப்பான் பயன்படுத்துவதால் தாளின் வெப்பத்தை 3 இருந்து 4 டிகிரி சென்டிகிரேட் குறைக்க முடியும். அடுத்து தகடு மற்றும் மின்விசிறி முறையில் எவ்வாறு குளிர்விக்கலாம். நீரை பசுமை குடிலுக்குள் அனுப்பும்போது அங்குள்ள வெப்பத்தை எடுத்துக்கொண்டு ஆவியாவதால் அதனுள்ளே வெப்பம் குறைகின்றது. இதற்கு வெளியில் உள்ள ஈரப்பதத்தின் அளவும் மிக முக்கியமாகும். வெளியின் ஈரப்பத அளவு குறைவாக இருந்தால் உள்ளே அதிக வெப்பத்தை குறைக்க முடியும். இது ட்ரை பல்ப் தெர்மோமீட்டர் என்று சொல்லும், அதாவது வறண்ட பண்பு வெப்பநிலைமானி, மற்றும் வெட் பல்ப் தெர்மோமீட்டர் என்று சொல்லும், அதாவது ஈரப்பண்பு உள்ள வெப்பநிலைமானி. இவற்றின் அளவு எவ்வாறு உள்ளது என்பது மிக முக்கியமாகும். இவ்வாறு நாம் தட்பவெப்பநிலையை கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் பசுமை கூடாரத்தில் விளைச்சலை அதிகரிக்க முடியும். இவற்றை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த தட்பவெப்பநிலையை கட்டுப்படுத்தி விவசாயத்தை பெருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்களே, இதுவரை முனைவர் வள்ளியம்மை அவர்கள் கூறிய பசுமை கூடாரத்தில் உள்ள தட்பவெப்பநிலையை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றிய தகவல்களை விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.